ಶಿವ ಶಿವ ಪಶ್ಯಂತಿ ಸಮಂ ಶ್ರೀಕಾಮಾಕ್ಷಿ ಕಟಾಕ್ಷಿತಾಃ ಪುರುಷಾಃ ವಿಪಿನಂ ಭವನಂ ಅಮಿತ್ರಂ ಮಿತ್ರಂ ಲೋಷ್ಟಂಚ ಯುವತಿ ಬಿಂಬೋಷ್ಠಂ. ಇದು ಆರ್ಯಶತಕತ್ತಿಲ 48th ಶ್ಲೋಕಂ. ಇದಕ್ಕೆ ಮಹಾಪಿರಿವಾ ಒಂದು ಅರೆ ಮಣಿ ನೇರಂ ವಿಸ್ತಾರಮಾ ಅರ್ಥಂ சொல்லிருக்கா. ಅದು ಅಮೃತಮಾ இருக்கும். நான் முத முதல்ல கேட்ட பிரிவாட வாக்கு அதுதான், அப்படியே மயங்கி போயிட்டேன். எத்தனையோ 100 கேட்டிருக்கேன், ஒவ்வொரு வாட்டியும் அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும், அவ்வளவு இனிமையாக இருக்கும், அவ்வளவு ஆறுதலாக இருக்கும். நான் அதை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை கேளுங்கோ. அந்த உபன்யாசத்துக்கு மேலே அந்த ஸ்லோகத்தில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, அதனால் நான் ஒன்றும் அதிகமாக சொல்ல போகிறதில்ல. ஆனால் அந்த ஸ்லோகத்தில் காமாட்சியுடைய கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பெரியவா சொல்கிறா. அப்படி பெரியவா இருந்தாங்கிறதுக்கு சில இன்சிடென்ட் சொல்கிறேன். சிவ சிவ அப்படிங்கிறதுக்கு ஆஹா என்ன ஆச்சரியம், பஷ்யந்தி சமம் ஒன்றாக பார்ப்பார்கள், காமாட்சி கட்டாட்சிதாக புருஷாக காமாட்சியுடைய கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள் ஒன்றாக பார்ப்பார்கள். எதை ஒன்றாக பார்ப்பார்கள், விபினம் பவனம் காடும் மாளிகையும் ஒன்று. பெரிய உபரிகளாக வச்சு அடுக்குமாடி மாளிகை கட்டி அதில் இருந்தாலும் சரி காட்டில் கிடந்தாலும் சரி, மித்திரம் அமித்திரம் எதிரியும் மித்திரனையும் ஒன்றாக பார்ப்பார்கள். லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் ஓட்டாஞ்சலியும் யுவதனுடைய உதடையும் ஒன்றாக பார்ப்பார்கள். இதை பெரிவாக எடுத்துட்டு சொல்கிறார், காட்டையும் மாளிகையும் ஒன்றாக பார்ப்பார்கள். என்ன அர்த்தம், அவளுக்கு பயமே போயிடுது, காட்டில் இருந்தால் புலி வருமே சிங்கம் வருமே அப்படிங்கிற பயம் இல்லை. மித்திரம் அமித்திரம் பெரிவா மித்திரம் அமித்திரங்கிறா, எல்லா புஸ்தகங்களையும் அமித்திரம் மித்திரம்னு இருக்குது, ஆனால் பெரிவா மைத்ரி ஜாஸ்தி, அதனால் மித்திரம் அமித்திரம் அப்படிங்கிறா. மித்திரம் அமித்திரம் எதிரியும் நண்பனையும் ஒன்றாக பார்ப்பாங்கன்னா அவளுக்கு யார்கிட்டையும் கோபமே இல்லை. யுவத்தினுடைய உதட்டையும் ஓட்டாஞ்சலியும் ஒன்றாக பார்ப்பாங்கன்னா காமமே அத்து போயிடுத்து. இதுதான் காமாட்சியுடைய கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்களுக்கு அடையாளம். காமம் கோபம் பயம் இன்னும் மத மாத்திரம்லாம் சொல்வாள். இந்த கோபம் பயம் இது ரெண்டுமே ஒரு பந்தடிச்சா ஒரு செவர் இருந்தால் திரும்பி வரும், இல்லை நேராக போயிடும். அந்த மாதிரி ஒரு நாம் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றோம், எதிரில் இருக்கிறவா நம்மோட பலசாலியாக இருந்தால் அது பயமாக திரும்பி வருது நம்மளுடைய காமம். அதே அவள் பலம் குறைச்சலாக இருந்தால் கோபமாக போய் அவளை தாக்குறது. அதனால் எல்லாமே காமந்தான். காமாட்சியுடைய சரண தியானத்தை பண்ணால் நம் குழந்தைகளாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம், நிறைஞ்சிருக்கலாம், காமங்கியமெல்லாம் எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறா. அப்படி காமாட்சியுடைய கட்டாட்சத்தை பெற்ற புருஷர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் மகாபிரிவா. ஒவ்வொன்றுக்கும் நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். கோபமே வராது பிரிவாளுக்கு அப்படிங்கிறதுக்கு பிரிவா மைத்ரீம் பஜதை அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸில் எம்எஸ்எம்மா பாடுறதுக்கு போகும்போது ஒரு அழகான ஒரு கீதை எழுதி கொடுத்தா அதை பாடி உலகமே கொண்டாடித்து. ரா கணபதி அண்ணா பெரிவாட்ட போகிறார், அவர்கிட்ட கொண்டாடுறார் இந்த மாதிரி அவ்வளோ அற்புதமான ஒரு கீதம் உலகமே கொண்டாடுறது அப்படின்னு அவர் பெரிவாட்ட சொல்கிறார். பெரிவா சொல்கிறா உலகமே கொண்டாடுறதா இருக்கும், சில பேருக்கு அது பிடிக்காமல் கூட போகும் அப்படிங்கிறா. அது எப்படி இது போய் பிடிக்காமல் இருக்குமான்னு சொல்கிறார். பெரிவா மேனேஜரை கூப்பிட்டு அந்த 3 எழுத்துட்டு வாங்குறார். மேனேஜர் தயங்குறார், எடுத்துனுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் ஒன்று வந்து கணபதியிட்ட கொடுத்து படிச்சுடுறார். அந்த கணபதி அண்ணா அதை படித்து பாதி ஒரு 2 ஒரு பக்கம் படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக கீழே வச்சுடுறார். அப்போ பெரியவா சொல்கிறார், நீ பின்னாடி இருக்கதை படிக்காத, இன்னும் ரொம்ப அவன் மேலக்கோம் வந்துடும், உனக்கு திட்டுவா அவனை, இது ஒரு பக்கம் படித்து போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அதில் என்ன இது இருக்குன்னா, எம்எஸ்எம்மா போய் யுனைடெட் நேஷன்ஸில் பாடுறா அப்படின்னு அவளுக்கு புகழ் வரப்போகிறதுங்கிறதுக்காக நீங்கள் என்னமோ ஒரு பாட்டு எழுதி கொடுத்து அதில் நீங்களும் பேர் வாங்கிக்கிறீர்கள், நீங்கள் என்ன ஜெகத்குருவா அப்படின்னு ஒருத்தர் காட்டம் எழுதியிருக்கார். இதை வந்து பெரிவா படிக்க சொல்கிறா. கணபதி அண்ணாக்கு அழுகே வர மாதிரி இருக்குது. பெரிவா சொல்கிறா, நீ வருத்தப்படாத, அதில் ஒரு நியாயம் இருக்குது. இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் என்ன பாட்டு எழுதி கொடுன்னு கேட்டால் நான் எழுதி கொடுக்கணும், நானாக என்னத்துக்கு போய் ஒரு பாட்டு எழுதி கொடுக்கணும், தாஸ் தர்மசாஸ்திரத்தையே கேட்டவாளுக்கு தான் உபதேசம் பண்ணணும்னு இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்கும் 2 இருக்கும் அப்படின்னு இதில் ஒரு லெசன் நமக்கு அப்படின்னு பெரியவா சொல்கிறா. எவ்வளவு மன வடக்கம் இருந்தால், எவ்வளவு கொஞ்சம் கூட நாம் பெரியவன், நமக்கு சிஷ்யர்கள் இருக்கா, எல்லாருக்கும் நம்ம பிடிக்கிறது, நம்ம அனுகிரகம் பண்ணுறோம், நம்ம பூஜை பண்ணுறோம் இப்படிங்கிற எந்த ஒரு தம்பமும் இல்லாமல் எளிமையே வடிவமா நம்மகிட்ட எதை திருத்திக்கலான்னு எந்த வயசுலேயும் எந்த நிலைமையிலையும் எந்த பொறுப்புலையும் பார்த்துட்டே இருந்தா விரிவா. அதனால அவருக்கு கோபமே வரல. இது ஒரு அனுபவம், ஆச்சரியமான ஒரு அனுபவம். பயமே கிடையாதுங்கிறதுக்கு பெரிவா பட்டத்துக்கு வந்து சில வருஷங்களுக்குள்ள திருவானைக்காலில் தாடங்கம் பிரதிஷ்டை பண்ணுற உற்சவம் வருது. அதில் ஒரு கேஸ் போட்டு பெரிவாளுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு ஒரு கேஸ். அது ஒரு வெள்ளக்காரன் ஜட்ஜாக இருக்கான். அவன் சொல்கிறான், அந்த பெரியவர் என்ன வந்து பார்க்க சொல்லு இந்த சங்கராச்சாரியாவா அப்படின்னு. பெரிவாட்ட சொல்லும்போது நான் யாரையும் போய் பார்க்க போகிறதில்ல, சட்டப்படி என்ன பண்ண பண்ணட்டும் அப்படின்றான். அப்புறம் அந்த ஜட்ஜ் வந்து, நான் அங்கே வந்து மடத்தில் பார்க்குறேன், எனக்கு ஆடியன்ஸ் கொடுக்க சொல்லுங்கிறான். பெரிவா எனக்கு அனுஷ்டானங்கள் இருக்கும், எனக்கு நேரம் இருக்காது, அதை நீ எப்படி சொல்லவும் சொல்லிடுன்றான். அவன் அசந்து போய்ட்றான். அப்புறம் பெரிவா ஒரு நதிக்கரையில் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு போகிறான். அப்புறம் சட்டப்படி அந்த கேஸில் காஞ்சி மடம் ஜெயிச்சிடுறது. அந்த மாதிரி அன்னிலேருந்து ஆரம்பித்து பெரிவா ஒரு பதவியில் இருக்கிறவாள்கிட்டையோ பணக்காரவாள்கிட்டையோ கொஞ்சம் கூட ஒரு சலுகை காமிச்சது கிடையாது, பயந்ததே கிடையாது. பெரிவா பேரை சொல்லிண்டு இந்து முன்னணி ராமகோபாலன், கிருபானந்த வாரியார், டிஎன் சேஷன், ஆர் வெங்கட்ராமன், சுப்பிரமணிய சுவாமி அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து ஃபியர்லெஸ்ஸாக அவளோட ஃபீல்டில் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி பெரியவாளோட கட்டாட்சம் கிடச்சவாளுக்கே பயம் இல்லைங்க போது பெரியவாளுக்கு ஏது பயம்? அந்த மாதிரி எந்த ஒரு பயமோ கோபமோ ஏன் பெரியவாளுக்கு இல்லைன்னா, அவளே சொல்கிற மாதிரி ஏதாவது நான் நினச்சபடி நடக்கணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டா தானே. பெரியவாளுக்கு ஆசையே கிடையாது. கீதையில் சொன்ன மாதிரி தன்னுடைய கடமைகளை பண்ணார், பலனை காமாட்சிட்ட விட்டார். மடத்தை, கடலில் கப்பியில் இருந்த மடத்தை கட்டி காத்து உழைச்சு ஜனங்கள்கிட்டலாம் அவ்வளவு அழகாக நல்ல பேர் வாங்கி உச்சத்துக்கு எடுத்துன்னு போனார். அப்புறம் ஒரே நாள் அந்த மடத்தை விட்டுட்டு அவர் பாட்டை சன்னியாசியாக கிளம்பிட்டார். இந்த மடம் என்னாகுமோங்கிற பயமோ கவலையோ அவருக்கு இல்லை. ஏன்னா அது அவர் தன்னோட மடமாக நினைக்கல, நம்ம பண்ண வேண்டிய கடமை நம்ம பண்ணினோம் அப்படின்னு இருந்தார். இது இப்படி நடக்கணும், நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும் சங்கல்பமே அவர் கிடையாது. பகவான் விட்ட வழி அப்படின்னு இருந்தார். பணத்தில் அப்படி ஒரு துறவு. தியாகு தாத்தா சொல்வார், பெரிவாட்ட வந்து ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணி இன்னைக்கு என்னோடய பிக்ஷையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால்தான் பெரிவா சாப்பிடுவா, நான் பட்டி கிடப்பா. இப்படி இருக்காரேன்னு நான் வந்து மடத்தேன்னு 10 ரூபா கொடுத்து சாத்துக்குடி வாங்கி வச்சு ஜூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு பட்டினியாக இருக்கும்போது கொடுத்தேன், ஏது பணம்னு கேட்டால் நம்ம மடத்துலேருந்தான் கொடுத்தம்ச்சேன்னு பெரியவா சொல்லலாம். இந்த மடத்துலேருந்து நான் சந்திரமௌலீஸ்வரருடைய விபூதி பிரசாதம் தவிர வேறு எதையும் தொடமாட்டேன், எனக்கு இது வேண்டாங்கிறாளாம். உடனே இவர் வந்து என்னுடைய பிக்ஷையாக இருக்கட்டும் இன்றைக்கி அப்படின்னு உடனே பெரியவா சொல்ல, உனக்கு மாத சம்பளம் 5 ரூபா, போய் மேனேஜர்கிட்ட சொல்லி 2 மாதம் சம்பளத்தை, அடுத்த 2 மாதம் சம்பளத்தை பிடிச்சிக்க சொல்லி ரசீது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சாத்துக்குடி ஜூஸை குடிக்கிறா. அப்படி பணத்தில் துறவு. எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்து கொட்டினா கூட நீயே நல்ல காரியம் பண்ணப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுறார். அதே நேரத்தில் எல்லாரும் 1 ரூபா கொடுங்கோ, நான் வேத லட்சணம் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட பிரிவா கேட்டு வாங்கி திடீர்னு வந்திருப்பார். ஒருத்தர் உங்கள்கிட்ட 100 ரூபா இருக்குது அப்படின்னா, ஒரு 200 ரூபா இருக்கும்பார், ஒரு 100 ரூபா கொடு இந்த வைதிகர்களுக்கு கொடுக்கணும், இல்லை இந்த கோசம்ரட்சத்துக்கு கொடுக்கணும், இப்படி எல்லாம் பெரியவா வாங்கி பண்ணுவா. அந்த மாதிரி யார் பாக்யசாலிகளோ, யார் சரியான மனப்பான்மையோடு வந்திருக்காளோ அவள்கிட்ட பெரிவாளே காரியங்கள் கொடுத்து அவளுக்கு அபார புண்ணியத்தை சேர்த்து வைப்பா. அதே நேரத்தில் பணத்தை நம்பி எதுவுமே பண்ணல, தன்னுடைய ஆத்ம பலத்தினால்தான் அவ்வளவும் அச்சீவ் பண்ணா பெரிவா. அதே மாதிரி பெண் விஷயங்கள்லையும் உலகமே அவரை ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துட்டு இருந்தது. எவ்வளவு ஜாக்கிரதையாக அவர் இருந்திருந்தார்னா 100 வருஷத்தில் ஒரு பேச்சு கூட வாங்காமல் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்க முடியும். ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு தப்பாக இருந்தால் கூட அதை வச்சுட்டு நம்முடைய மதத்தினுடைய பேரையே கெடுக்கிறதுக்காக காத்துட்டு இருந்தாளே எல்லாரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பெரியவா நெருப்பாக இருந்து 5 புலன்களையும் ஆமை போல் அடக்கி துறவி வேந்தராக இருந்தார். அது மூலமாக நம்முடைய மதமே மீண்டும் உயிர் பெற்று எழுந்தது, மறுமலர்ச்சி அடைஞ்சது. அப்படி காமாட்சியுடைய கட்டாட்சத்தை பெற்ற புருஷர் அப்படின்னா அது மகாபெரிவா தான். அவரை நாம் இந்த மூக்க வம்சத்தி மாதிரி ஸ்தோத்திரங்களை சொல்லி அவருக்கு பிடிச்ச காரியங்கள்லாம் பண்ணால் என்றைக்காவது நான் அவர் கட்டாட்சம் கிடச்சி நாமளும் அந்த மாதிரி காமம் கோபம் பயம்லாம் அத்து பேரானந்தத்தில் திளைக்கலாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்லலாம். சிவ சிவ பஷ்யந்தி சமம் ஸ்ரீ காமாட்சி கடாட்சிதாக புருஷாக விபினம் பவனம் அமித்ரம் மித்ரம் லோஷ்டஞ்ச யுவதி பிம்போஷ்டம் நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.